أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم
இந்த வசனத்தின் பொருள், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொருட்களிலிருந்து இறைவனுக்காக செலவு செய்யாத வரையில் உங்களால் ஒருபோதும் முழுமையான நன்மையினை பெற முடியாது. நீங்கள் எப்பொருளை செலவு செய்கின்றீர்களோ அதனை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிகின்றான். இதனுடைய விளக்க உரையில் ஹஸரத் முதல் கலிஃபத்துல் மசீஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகின்றார்கள், திருக்குரானில் சூரா பக்கராவுடைய முதல் ருக்குவில் இரையச்சமுடையவர்கள் தொடர்பாக வமிம்மா ரசக்னாகும் யூன்ஃபிகூன் என்று கூறியுள்ளான். அதாவது அவர்கள் அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்கின்றார்கள். இது முதல் ருக்குடைய விஷயமாகும். இந்த சூராவில் பல இடங்களில் இறைவழியில் செலவு செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆக எப்பொழுது வரை நீங்கள் செல்வத்திலிருந்து செலவு செய்யவில்லையோ முழுமையான நன்மையினை பெற முடியாது. அண்ணா கூறுகின்றார்கள், விம்மா துஹிபூன என்பதன் பொருள் என்னுடைய பார்வையில் செல்வமாகும். ஏனென்றால் இறைவன் வ இன்னஹு லிஹுப்பி ஹைர் லஷதீத் என்று கூறுகின்றான். மனிதனுக்கு செல்வம் மிகவும் விருப்பத்துக்குரியதாகும். எனவே முழுமையான நன்மையை பெற தனக்கு விருப்பமான செல்வத்திலிருந்து செலவு செய்வது அவசியமாகும். ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பல இடங்களில் இதற்கு விளக்கம் அளித்துள்ளார்கள். ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், செல்வத்துடன் நேசம் இருக்கக்கூடாது. இறைவன் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகோ மிம்மா துஹிப்பூன் என்று கூறுகின்றான். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொருட்களிலிருந்து இறைவனுக்காக செலவு செய்யாத வரையில் உங்களால் ஒருபோதும் முழுமையான நன்மையினை பெற முடியாது. மேலும் கூறுகின்றார்கள், வீணான பயனற்ற பொருளை செலவு செய்து ஒருவர் நன்மை செய்ததாக வாதிக்க முடியாது. நன்மைக்கான வாயில் மிகவும் குறுகலாக இருக்கின்றது. எனவே பயனற்ற பொருட்களை செலவு செய்து யாரும் அதில் நுழைய முடியாது. ஏனென்றால் திருக்குறானில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகோ மிம்மா துஹிப்பூன். விருப்பத்திலும் விருப்பமான மற்றும் பிடித்தத்திலும் பிடித்தமான பொருளை செலவு செய்யாத வரை உங்களால் நேசத்திற்குரியவர் என்கின்ற அந்த தரத்தை பெற இயலாது. துன்பத்தை ஏற்க விரும்பவில்லை என்றால், உண்மையான நன்மையை பெற விரும்பவில்லை என்றால், பிறகு எவ்வாறு உங்களால் வெற்றி பெற முடியும்? ஆக எந்த மக்கள் சில வேளைகளில் நன்றாக சம்பாதிக்கின்றார்களோ, ஆனால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அகமதி இருக்க வேண்டிய அந்த தரத்தில் பொருள் தியாகங்களில் இருப்பதில்லையோ, அப்படிப்பட்டவர்கள் சிந்திக்க வேண்டும். இறைவன் கூறுகின்றான், உண்மையான தியாகம் என்பது எந்த பொருளை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ அதை அவனுடைய வழியில் செலவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அவனின் திருப்தியை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மேலும் அவனுடைய அருள்களுக்கு வாரிசாவீர்கள். இறைவன் ஓரிரு இடங்கள் அல்லாமல் திருக்குறானில் பல இடங்களில் இறைவழியில் செலவு செய்ய கட்டளையிட்டுள்ளான். உதாரணத்துக்கு ஒரு இடத்தில் கூறுகின்றான், அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி வலாத்துல் கூபி ஐதீக்கும் இல தஹ்லுக்கா வ அஹ்சினோ இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாவின் பாதையிலே பொருளையும் உயிரையும் செலவு செய்யுங்கள். நீங்கள் உங்கள் கைகளிலாலேயே உங்களை அழிவிற்குள்ளாக்கி கொள்ளாதீர்கள். நன்மை செய்யுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக நன்மை செய்பவர்களை நேசிக்கின்றான். எனவே இறைவழியில் செலவு செய்யாதது சில வேளைகளில் அழிவுக்கு உள்ளாக்கி விடுகின்றது. ஒரு பக்கம் நாம் இக்காலத்தினுடைய இமாமை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னேறிப்பை நிறைவேற்றக்கூடியவர்கள், அன்னாருடைய அந்த முன்னேறிப்பின் அடிப்படையில் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜமாத்தில் இணைந்துள்ளோம் என்று வாதம் புரிகின்றோம். மற்றொரு புறம் பொருள் தியாகத்தில் சில வேளைகளில் கருமித்தனம் ஏற்படுகின்றது. இது சரியல்ல. ஜமாத்தில் பொதுவாக இதன் பக்கம் அதிக கவனம் உள்ளது. ஆனால் சில வசதி படைத்த மக்களிடம் இந்த எண்ணம் உருவாகி விடுகின்றது. அல்லாஹ்வுடைய அருளினால் ஜமாத்தின் பெரும்பாலான மக்கள் பொருள் தியாகத்தில் மிகவும் மகிழ்ச்சியோடு பங்கேற்கின்றார்கள். ஆனால் நான் கூறியதை போன்றே கருமித்தனம் உருவாகக்கூடிய சிலரும் இருக்கின்றார்கள். இறைவழியில் செலவு செய்வது அவசியமாகும் என்கின்ற இறைவனின் இந்த விஷயத்தை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். சம்பாதிக்கக்கூடியவர்கள் சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் திட்டங்களில் மிகவும் முந்திக் கொண்டு பங்கேற்கின்றார்கள். ஆனால் இங்கு இடைச்செருகளாக இதையும் கூறிவிடுகின்றேன். அவர்கள் தங்களுடைய கட்டாய சந்தாவில் விகிதாசாராப்படி செலுத்துவதில்லை. அவர்கள் முறையாக செலுத்துபவர்களாக இருப்பதில்லை. அவர்கள் தங்களை சுயாய்வு செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருக்குரானில் ஒரு இடத்தில் கூறுகின்றான், ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ அன்ஃபிகு மிம்மா ஜஅலக்கும் முஸ்தக்லிஃபீன ஃபீஹி ஃபல்லதீன ஆமனு மின்கும் வ அன்ஃபகு லஹும் அஜுன் கபீர். மக்களே, அல்லாவிடத்தும் அவனுடைய தூதரிடத்தும் நம்பிக்கை கொள்ளுங்கள். முன்னுள்ள சமுதாயத்திற்கு பிறகு அவன் உங்களை எந்த சொத்துக்கு எஜமானர்களாக ஆக்கினானோ அதிலிருந்து செலவு செய்யுங்கள். உங்களுள் நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவழியில் செலவு செய்கின்றார்கள். இவர்களுக்கு பெரும் நற்பலன் உண்டு. எனவே இறைவழியில் செலவு செய்கின்றவர்களுக்கு அதிக நன்மைக்கான வாக்குறுதி அளித்துள்ளான். இதே போன்று இறைவன் கூறுகின்றான், வமாலக்கும் அல்லா துன்ஃபிகூ ஃபி சபீலில்லாஹி வல்லில்லாஹி மீராசு சமாவாத்தி வல்லாரது. வானங்கள் பூமி ஆகியவற்றின் மரபு உரிமை அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கும் நிலையில் நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? இந்த பௌதிக உலகத்தில் என்னவெல்லாம் மனிதன் கையில் உள்ளதோ இறுதியில் அந்த அனைத்தையும் விட்டுவிட்டு மரணித்து விடுகின்றான். மேலும் அவை அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் வரும். மனிதனுடைய ஆதிக்கத்தில் எதுவும் இருக்காது. அல்லது சொத்து உரிமையில் அதை பிரித்து கொடுக்கப்படும். வாரிசுகள் சரியாக இல்லை என்றால் அதை அவர்கள் வீணடித்து விடுவார்கள். அவன் கையில் எதுவும் இருப்பதில்லை, இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் சரி. எனவே ஆரம்பத்திலிருந்தே இறைவனுக்கு அஞ்சி வாருங்கள். அவனுக்காக செலவு செய்யுங்கள். பிறகு இறைவன் அதில் பரக்கத்து வழங்குவான். மேலும் சந்ததிகளை பாதுகாப்பான். பிறகு இதே போன்று இறைவன் திருக்குறானில் இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், ஃபத்தக்குல்லாஹ மஸ்தத்தாவுத்தும் வஸ்மௌ வாத்தியு வான்ஃபிக்கு ஹைரல்லி அன்ஃபுசிக்கும் வமை யூக்க சுஹ நஃப்சி ஃபவுலாய்க ஹுமுல் முஃப்ளிஹூன். உங்களால் இன்றவரை நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சி செவிசாய்ந்து கீழ்ப்படிந்து உங்களுடைய செல்வத்தை அவனது வழியில் செலவு செய்யுங்கள். இது உங்களுக்கே மிக நல்லதாகும். தங்கள் உள்ளத்தின் கருமித்தனத்திலிருந்து காப்பாற்றப்படுபவர்களே வெற்றி பெறுபவர்களாவார்கள். எனவே இறைவன் கூறுகின்றான், இந்த கருமித்தனமும் மன இறுக்கமும் சரியானதல்ல. இறைவனுடைய அருள்களுக்கு உரியவர்களாக ஆக வேண்டுமென்றால் அவனுடைய வழிகளில் செலவு செய்யுங்கள். இதை போன்று நம்முடைய செல்வத்தை இறை வழியில் செலவு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை திருக்குறானின் எண்ணற்ற வசனங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. இக்காலத்தில் அசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பலமுறை கூறியது போன்று மார்க்கத்தை பரப்புவதற்காக, மார்க்க பணிகளை விரிவுபடுத்துவதற்காக, இஸ்லாத்தின் தபிலிகளுக்காக பொருள் தேவைப்படுகின்றது. அதிலிருந்து நீங்கள் செலவு செய்ய வேண்டும். பிறகு இதையும் நினைவில் கொள்ள வேண்டும், எந்த மக்கள் மார்க்கத்திற்காக பொருள் செலவு செய்கின்றார்களோ நான் வசனத்தையும் படித்து கூறினேன். அதன் பலன் அவர்களுக்கு மட்டும் கிடைப்பதில்லை, அதற்கு மேற்பட்டு முழு சமுதாயத்திற்கும் பலன் கிடைத்து கொண்டிருக்கும். மனித குலத்தின் மீதான அனுதாபத்தின் எதிர்பார்ப்பு என்னவென்றால், நாம் அல்லாவின் வழியில் செலவு செய்ய வேண்டும், மக்களுக்கு உதவி செய்வதற்காக செலவு செய்ய வேண்டும், இஸ்லாத்தை பரப்புவதற்காக செலவு செய்ய வேண்டும். ஹதீஸ்களிலும் இது தொடர்பாக ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் இதை பற்றி நமக்கு பொருள் தியாகம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஹசரத் ஹசன் ரதியல்லாஹ் அவர்களிடம் இருந்து அறிவிப்பு கிடைக்கின்றது. இது ஹதீஸை குதிசியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், ஆதமின் மகனே, நீ உன்னுடைய கருவூலத்தை என்னிடம் கொடுத்து திருப்தி அடைந்து விடு, அதை நெருப்பு பற்றும் என்கின்ற அபாயம் இல்லை, தண்ணீரில் மூழ்கும் என்ற அச்சம் இல்லை, திருடன் திருடி விடுவான் என்கின்ற அச்சம் இல்லை, என்னிடம் வைக்கப்படுகின்ற கருவூலத்தை நான் அதை முழுவதுமாக உனக்கு அதிகமாக தேவைப்படுகின்ற அந்த நாளில் திருப்பி தருவேன். எனவே இது அல்லாவின் வாக்குறுதியாகும். இறை வழியில் செலவு செய்தால் அல்லாஹ் முழுவதுமாக அதை திருப்பி தருவான். திருக்குறானிலும் இறைவன் கூறுகின்றான், வமா துன்ஃபிகோ மின் ஹைரி வஃப இலைக்கும் வ அன்தும் லா துதுலமூன், அவனுடைய வழியில் நீங்கள் எந்த நற்பொருளை செலவு செய்தாலும் அவன் அதை முழுவதுமாக உங்களுக்கு திருப்பி தருவான். அதற்கு மேற்பட்டு மற்ற இடங்களில் இதையும் கூறியுள்ளான், அதைவிட பன்மடங்கு அதிகரித்து திருப்பி தருவான். எனவே எந்த மக்கள் இறைவழியில் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் கொடுக்கும் நடைமுறை இதுவே ஆகும். நாம் நற்பேறு பெற்றவர்கள், அதாவது நான் முன்பு கூறியது போன்று பெரும்பாலான அகமதிகள் இவ்விஷயத்தை புரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் எண்ணற்ற செல்வங்களை செலவு செய்கின்றார்கள். அசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் இந்த செலவழித்தலின் இப்படிப்பட்ட உதாரணங்கள் இருக்கின்றன. இன்னும் கூறுவதாயின், அதை கண்டு அன்னார் ஒருமுறை கூறினார்கள், ஏழையாக இருக்கக்கூடிய இந்த ஏழை மக்கள் எவ்வாறு மார்க்கத்திற்காக இந்த அளவு தியாகங்கள் செய்கின்றார்கள் என்று எனக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. இன்றும் இதே நிலைதான் இருக்கின்றது. பொதுவாக பெரும்பாலான அகமதிகள் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இவ்விஷயத்தின் அதிக புரிதல் இருக்கின்றது. நான் பார்த்துள்ளேன், பெரும்பாலான ஏழைகள் அல்லது நடுத்தர வர்க்க சம்பாதிக்கக்கூடியவர்கள் பெரும் பெரும் தியாகங்களை செய்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இறைவன் இச்செல்வத்தை நமக்கு திருப்பி தருவான் அல்லது அவனுடைய அவர்களுக்கு உரியவர்கள் ஆவோம் என்கின்ற புரிதல் இருக்கின்றது. அது எவ்வாறு என்பதை இவ்வுலகத்திலும் மறுமையிலும் அல்லாதான் அறிவான். உண்மையான விஷயம் என்னவென்றால், மறுமையில் இறைவன் இதை திருப்பி தருவான், இவர்களுடைய நன்மையில் சேர்த்து விடுவான். இந்த தியாகங்கள் அவர்களுடைய படித்தரத்தை உயர்த்த காரணமாக அமையும். பிறகு ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவர் தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை இறை வழியில் அல்லாஹ்வின் வழியில் கொடுப்பாரோ, அல்லாஹ் தூய்மையானதை ஏற்கின்றான். அல்லாஹ் அந்த பேரிச்சம்பழத்தை வலது கையால் ஏற்றுக்கொண்டு அதை அதிகரித்து கொண்டே செல்கின்றான். எதுவரை என்றால் அது ஒரு மலை அளவிற்கு அதிகரித்து விடுகின்றது. அன்னார் ஒரு உதாரணம் கொடுக்கின்றார்கள், எவ்வாறு உங்களில் ஒருவர் ஒரு சிறிய கன்று வளர்க்கின்றார், அது பெரிய விலங்காகி மாறிவிடுகின்றது. எவ்வாறு சிறிய கன்று வளர்ந்து பெரிதாகின்றதோ அதே போன்று நீங்கள் இறைவழியில் கொடுத்தால் உங்களுடைய செல்வமும் பெரிதாகின்றது. ஆனால் நிபந்தனை என்னவென்றால், செல்வம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். தவறான வழியில் சம்பாதிக்கப்பட்டதாகவும் அந்த பொருள் தவறான வழியில் சேர்த்து பிறகு சந்தாவில் கொடுக்கப்பட்டதாகவும் இருக்கக்கூடாது. தூய செல்வங்களிலிருந்து கொடுக்கப்படுகின்ற பொருளையே இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். பிறகு ஒரு அதிசல் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளன்று கணக்கு வழக்கு முடியும் வரை இறை வழியில் செலவு செய்கின்றவர் தான் செலவு செய்த அந்த செல்வத்தின் நிழலில் இருப்பார். எனவே கியாமத் நாளன்று பொருள் தியாகங்கள் அல்லாஹ்வுடைய அருளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றன. அது தூய உள்ளத்துடனும் தூய்மையான செல்வத்திலிருந்தும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. நான் கூறியதை போன்றே ஜமாத்தின் மக்கள் விஷயத்தை புரிந்து வைத்திருக்கின்றார்கள். இது குறித்து இறைவன் இவ்வாறு கூறுகின்றான், இறையச்சத்தின்படி நடக்கின்ற அவர்களுடைய பொருள் தியாகங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் எண்ணற்ற முறை வழங்குகின்றான். ஜமாத்தினுடைய பெரும்பாலான மக்கள் இதன்படி அமல் செய்ய முயற்சி செய்கின்றார்கள். இறைவன் திருக்குறானில் ஒரு இடத்தில் கூறுகின்றான், வமை யத்தக்கில்லாஹ யஜல்லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப் வமை யத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. இன் அல்லாஹ் பாலிஹு அம்ரி கத் ஜஅலல்லாஹு லிக்குல்லி ஷையின் கத்ரா. எவர்கள் இறை அச்சத்தை மேற்கொள்கின்றார்களோ இறைவன் அவர்களுக்காக ஏதேனும் ஒரு வழியினை ஏற்படுத்தி விடுகின்றான். அவர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து அவன் அவர்களுக்கு உணவளிப்பான். அல்லாவிடம் நம்பிக்கை வைப்பவருக்கு அவனே போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தனது நோக்கத்தை நிறைவேற்றுவான். அல்லாஹ் ஒரு அளவை நிர்ணயித்துள்ளான், அவனுக்கு அதற்கேற்றாற்போல் கொடுப்பான். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் இறையச்சம் மற்றும் தூய்மையில் எந்த அளவு முன்னேறி உள்ளோம் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதனுடைய அளவுகோல் திருக்குரான் ஆகும். அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களின் அடையாளங்களில் இந்த அடையாளத்தையும் வைத்துள்ளான். அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களை உலக அருவறுப்புகளிலிருந்து விடுவித்து அவர்களுடைய பணிகளுக்கு தானே பொறுப்பேற்கின்றான். அவன் கூறுகின்றான், வமை எத்தக்கில்லாக எஜல்லஹு மஹரஜா வயர்ஜுக்குஹு மின் ஹைசுலா யஹ்தசிப். வமை எத்தக்கில்லாக எஜல்லஹு மஹரஜா வயர்ஜுக்குஹு மின் ஹைசு லா யஹ்தசிப். எவர் இறைவனுக்கு அஞ்சுவாரோ அவருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் வழி காண்பிக்கின்றான். இறைவனிடம் அஞ்சுபவரே இறைவனுக்காக தியாகம் செய்யக்கூடியவராவார். அவர்கள் இவ்வாறு செய்யும் பொழுது பிறகு நம்முடைய தேவை எங்கிருந்து நிறைவேறும், நம்முடைய செலவினங்கள் எவ்வாறு நிவர்த்தியாகும் என்ற கவலை இருக்காது. இறைவன் அவர்களுக்கு வழிகளை காண்பித்து கொண்டே செல்கின்றான். அன்னார் கூறுகின்றார்கள், இறைவன் அவர்களுக்கு நல்வழியை ஏற்படுத்துகின்றான். மேலும் அவர்களுக்காக அவர்கள் அனுமானிக்க முடியாத இடத்திலிருந்து வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வழங்குகின்றான். ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தனக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களை இறையச்சத்தின்படி நடக்கக்கூடியவர்களை துன்பத்திலிருந்து பாதுகாக்குகின்றான். எவர்களுக்கு இறைவன் பொறுப்பேற்கின்றானோ அவர்களுக்கு உலக துன்பங்களிலிருந்து விடுதலை அளிக்கின்றான். துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்தும் தப்பித்து விடுகின்றார்கள். மேலும் உண்மையான சுகத்திலும் மற்றும் நிம்மதியான வாழ்க்கையிலும் நுழைந்து விடுகின்றார்கள். அவர்களுக்காக இறைவனுடைய வாக்குறுதி என்னவென்றால், வமை யத்தக்கில்லாஹ யஜல்லஹு மஹ்ரஜா வயர்ஸுக்குஹு மின் ஹைஸுலா யஹ்தசிப். எவர் இறையச்சத்தை மேற்கொள்வாரோ அல்லாஹ் தன்னுடைய அருளினால் ஒவ்வொரு துன்பம் மற்றும் துயரத்திலிருந்து அவர்களை வெளியேற்றுகின்றான். அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தானே பொறுப்பேற்கின்றான். அவர்கள் அனுமானிக்க முடியாத வழியிலிருந்து அவர்களுக்கு வழங்குகின்றான். இதை போன்றே அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், நம்பிக்கை கொள்ளக்கூடியவர் இறைவன் புறம் குனியக்கூடியவர் ஒருபோதும் வீணாக மாட்டார். அன்னார் கூறுகின்றார்கள், உண்மையான ராசிக்கு இறைவன் ஆவான். எந்த மனிதர் அவன் மீது நம்பிக்கை வைக்கின்றாரோ அவர் ஒருபோதும் வாழ்வாதாரத்திலிருந்து இழப்புக்குரியவராக இருக்க மாட்டார். தன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மனிதனுக்காக அவன் ஒவ்வொரு புறத்திலிருந்தும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் வாழ்வாதாரத்தை வழங்குகின்றான். இறைவன் கூறுகின்றான், என் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அவர்களுக்காக வானிலிருந்து புலியச் செய்கின்றேன், கால்களின் கீழே இருந்து வெளியேற்றுகின்றேன். எனவே ஒவ்வொரு மனிதனும் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதே போன்று ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் அறிவுரைகளை பல இடங்களில் வழங்கியிருக்கின்றார்கள். மேலும் இந்த வசனத்திற்கு விளக்கமும் அளித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய சிறப்பான அருள் என்னவென்றால், ஜமாத்தினுடைய மக்கள் இவ்விஷயத்தை புரிந்து வைத்திருக்கின்றார்கள். ஜமாத்திற்காக தியாகங்களும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய அருள்களின் காட்சிகளை காணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உலகின் எண்ணற்ற உதாரணங்கள் ஒவ்வொரு வருடமும் நம் முன் வருகின்றன. இப்பொழுது நான் வக்ஃபே ஜதீத் தொடர்பாக பேச இருக்கின்றேன். ஆகையால் வக்ஃபே ஜதீத் சந்தா செலுத்தியதால் எவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கியதோ அல்லது எவர்கள் தியாகங்கள் செய்ததால் அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றினான் என்கின்ற நம்பிக்கை மற்றும் உறுதி அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது அதிகரித்ததோ, அப்படிப்பட்ட மக்களுடைய சில உதாரணங்களை எடுத்து வைப்பேன். நான் கூறியதை போன்று குறைவாக சம்பாதிக்கக்கூடிய நடுத்தர மக்களில் தியாக உணர்வு மிக அதிகமாக இருக்கின்றது. பொதுவாக அவர்களுடைய உதாரணங்களே நம் முன் வருகின்றன. இந்தோனேஷியாவின் ஒரு ஜமாத் பன்கீர், அங்கு தாஹிரா சாஹிபா என்கின்ற பெண்மணி இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், நான் பார்ட் டைம் ஆசிரியராக இருந்தேன். என்னுடைய வருமானம் மிகவும் குறைவாக இருந்தது. வக்ஃபே ஜதீதின் ஆண்டு முடிவில் நேஷனல் செக்ரட்டரி சாஹிப் அவர்களிடமிருந்து எனக்கு 130,000 தொகை வாக்குறுதி மீதமுள்ளது என்று செய்தி கிடைத்தது. என்னிடம் ஒரு சிறு தொழில் தொடங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த சிறிய தொகை மட்டுமே இருந்தது. என்னிடம் அந்த அளவு பணமே இருந்தது, ஆனால் எனக்காக வைத்திருந்தேன். அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய உள்ளத்தில் சிறு தயக்கம் ஏற்பட்டது, ஆனால் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து அந்த அனைத்து தொகையையும் வக்ஃபை செய்தியில் செலுத்திவிட்டேன். ஆக இறைவனுடைய நாட்டத்தால் எதிர்பாராத விதமாக ஸ்கூலில் இருந்து எனக்கு மிக அவசியமாக இருந்த போனஸ் கிடைத்தது. மேலும் அத்துடன் அரசாங்க சார்பாக மானியம் கிடைக்கக்கூடியவர்களில் எனது பெயரையும் இணைத்து விட்டார்கள் என்ற நற்செய்தியும் கிடைத்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இறைவனுக்கு சரியாக நன்றி செலுத்துவதற்குள் பல வருடங்களாக காத்திருந்த என்னுடைய டீச்சர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வழங்கப்பட்டுவிட்டது. உடனடியாக என்னுடைய வேலை நடந்துவிட்டது. அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனுடைய இந்த அருள் இந்த சந்தா செலுத்துவதின் முக்கியத்துவத்தின் காரணமாக கிடைத்தது என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்காவின் ஒரு நாடான கென்யா உள்ளது. இந்தோனேஷியாவுக்கும் கென்யாவுக்கும் ஆயிரக்கணக்கான மைல் தொலைவு உள்ளது. ஆனால் எல்லா இடத்திலும் இறைவன் அவர்களுக்கு எவ்வாறு வழங்குகின்றான், இறைவனுடைய அருள் என்னவென்று சிந்தியுங்கள். கென்யாவுடைய அமீர் சாஹிப் அவர்கள் ஒரு சம்பவத்தை எழுதுகின்றார்கள். ஒரு மோல்லிம் ஒரு பெண்மணியுடைய சம்பவத்தை கூறுகின்றார்கள். ஒரு குறிப்பான வருமானம் இல்லாமல் இருக்கின்ற போதிலும் அவர் முறையாக சந்தா செலுத்தி வரக்கூடியவர், சந்தா விவகாரங்களில் மிகவும் உறுதியானவர். இவ்வாறான நிலைகளில் எந்த அளவுக்கு தேவை உள்ளது, செல்வத்தின் மீது எந்த அளவுக்கு பற்று இருக்க வேண்டும் என்பது தெரிய வருகின்றது. ஆனால் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை போன்று இந்நிலையில் அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்வது உண்மையில் இதயத்தை வெளியே எடுத்து வைப்பதற்கு சமமாகும். எவ்வாறு இருப்பினும் இந்த வருடம் அவருடைய வக்ஃபே ஜதீதுடைய வாக்குறுதியே 400 ஷில்லிங் ஆகும். அதை அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், என்னிடம் இந்த தொகைதான் இருந்தது, இப்பொழுது நான் வெறும் கையோடு இருக்கின்றேன். ஆனால் அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொண்டான்? அல்லாஹ் தாலா கூறுகின்றான், நான் மனிதனுக்கு அவன் அனுமானிக்க முடியாத இடத்திலிருந்து வாழ்வாதாரத்தை வழங்குகின்றேன். அவர்களை இறைவன் வெறும் கையோடு விடவில்லை. நான் வெறும் கையோடு இருக்கின்றேன் என்று அவர்கள் கூறிய போது இறைவன் கூறினான், நான் உன்னை வெறும் கையோடு விடமாட்டேன். சில நாட்களுக்கு பிறகு அவர்களுடைய மகள் சார்பாக 1400 ஷில்லிங் பணம் இதை கூறியவாறு கொடுக்கப்பட்டது. இந்த பணத்திலிருந்து தங்களுடைய சந்தாவை செலுத்தி மீண்டும் தங்களுடைய செலவினங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய மருமகன் ஃபோன் செய்தார், திருமணத்திற்கு பிறகு பெண்ணுடைய மகர் தொகை பெற்றோர்களுக்கு கொடுக்கின்ற சம்பிரதாயம் அங்கு உள்ளது. மருமகன் மகர் தொகையில் 2 மாடுகளை அதனுடைய மதிப்பீடு 90,000 ஷில்லிங் ஆகும் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். இது மட்டும் நடக்கவில்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் 400 ஷில்லிங்கை கொடுத்தேன், ஆனால் இறைவன் எண்ணற்ற மற்றும் அசாதாரண முறையில் அறிந்தான். எப்படிப்பட்ட இடங்களிலிருந்து அறிந்தான் என்றால் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கவில்லை. பிறகு எதிர்பாராத விதமாக உறவினர்களிடமிருந்தும் மற்ற பிள்ளைகளிடமிருந்தும் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அன்பளிப்புகளும் தொகைகளும் வரத் தொடங்கின. அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இது சந்தாவின் அருள்கள் என்ற விஷயத்தில் அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்பட்டது. சந்தாவினால் இறைவனுடைய அருள் இறங்குகின்றது. அத்துடன் அல்லாஹ்வுடைய அருள்களை கண்டு மக்களுடைய ஈமானும் அதிகரிக்கின்றது. கினி கனாக்கிரி ஆப்பிரிக்காவுடைய ஒரு நாடாகும். அங்குள்ள முபல்லிக் எழுதுகின்றார், ஒரு மண்டலத்தில் கொண்டியா என்கின்ற ஒரு கிராமம் உள்ளது. அங்கு ஒரு அகமதி பெண்மணி இருக்கின்றார். அவர் இந்த வருடம் தன்னுடைய வாக்குறுதியை 150,000 கினி ஃபராங் எழுதியிருந்தார். கேட்பதற்கு லட்சங்களாக தெரிகின்றது, ஆனால் அங்கு பண மதிப்பு அந்த அளவு இல்லை. ஆகையால் மிகவும் சாதாரண தொகைதான். எவ்வாறு இருப்பினும் வருடம் முடிவில் எங்களுடைய உள்ளூர் மிஷினரி அவர்களுடைய கிராமத்திற்கு சந்தா வாங்க சென்றிருந்தார். அந்த பெண்மணி காய்கறி சந்தைக்கு சென்றிருந்தார். நேரம் குறைவாக இருந்ததால் மோல்லிம் அவர்களை காண சந்தைக்கு சென்றார். அவர்களிடம், நீங்கள் வாக்குறுதி எழுதியிருந்த உங்களுடைய சந்தாவில் இந்த அளவு மீதம் உள்ளது என்று கூறினார். அந்த பெண்மணி மிகவும் வருத்தத்துடன், இப்பொழுது செலுத்துவதற்கு என்னிடம் எதுவும் இல்லை, நீங்கள் இப்பொழுது சென்று விடுங்கள், நான் இன்ஷா அல்லாஹ் செலுத்தி விடுகிறேன் என்று கூறினார்கள். இப்பொழுது பாருங்கள், நம்பிக்கை கொண்டு இஸ்லாம் மற்றும் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட இந்த பெண்மணி ஈமானில் எந்த அளவு முன்னேறியுள்ளார்கள். இப்பொழுது என்னால் செலுத்த இயலாது என்று தட்டி கழிக்காமல், என்னிடம் எதுவும் இல்லை, நான் விரைவாக ஏற்பாடு செய்து உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் அங்கிருந்து நம்முடைய முபல்லிக் சென்று விட்டார். அங்கிருந்து மற்றொரு ஊருக்கு சென்று விட்டு அங்கிருந்து வரும் வழியில் மீண்டும் அந்த பெண்ணிடம் வந்தார். அவர் 100,000 francs கொடுத்தார். இன்று என்னுடைய முழு நாளினுடைய வருமானம் இந்த தொகைதான். இதை அல்லாவின் வழியில் கொடுக்கின்றேன் என்று கூறினார். மேலும் கூறினார்கள், பல நாட்களாக வீட்டில் நல்ல உணவு சமைக்கவில்லை. சாதாரண உணவை சமைத்து என் குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தேன். ஆனால் இன்று நான் சம்பாதிப்பதிலிருந்து நல்ல உணவை குழந்தைகளுக்கு கொடுப்பேன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் கூறியதை போன்று எனக்கு அனுபவம் உள்ளது. இறைவழியில் அல்லாவுடைய வழியில் தனக்கு விருப்பமான செல்வத்தை செலவு செய்தால் தியாகம் வீண் போகாது. மனிதன் அனுமானிக்க முடியாத இடத்திலிருந்து இறைவன் வழங்குகின்றான். என்னுடைய தியாகம் வீண் போகாது என்று எண்ணி இன்று நான் இந்த அனைத்தையும் செலுத்துகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், உள்ளூர் மிஷினரி அங்குதான் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பெண்மணி உடைய மகனிடமிருந்து ஃபோன் வந்தது. என்னிடம் உங்களுக்காக ஒரு பொருள் உள்ளது, உங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆகையால் தாங்கள் இன்ன இடத்திற்கு வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். இந்த பெண்மணி தன் மகனை சந்திக்க சென்றால் மகன் அவருக்கு 500,000 francs தொகையை கொடுத்து விட்டு இது வீட்டு செலவினங்களுக்கு என்று கூறினார். பெண்மணி மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்தார். வந்து விஷயத்தை கூற தொடங்கிய போது மீண்டும் ஃபோன் அடித்தது. வேறொரு நகரில் வசிக்கின்ற இன்னொரு மகன், நான் ஒரு நகருக்கு சென்று கொண்டே இருக்கின்றேன், இங்கு தான் நான் அருகாமையில் இருக்கின்றேன், ஓர் இடத்திற்கு செல்கின்றேன், ஆகையால் என்னால் வர இயலாது. நீங்கள் என்னிடம் வாருங்கள், உங்களுக்காக என்னிடம் ஒரு அன்பளிப்பு உள்ளது என்று கூறினார். அவர்கள் சந்திக்க சென்றார்கள். அந்த மகன் வீட்டு செலவினங்களுக்கு என்று 300,000 francs பணத்தை தன் தாய்க்கு கொடுத்தார். பெண்மணி திரும்பி வந்து, இது இறைவனுடைய அருள் மட்டுமல்ல, அதற்கு மேற்பட்டு என்னுடைய ஈமான் அதிகரித்து விட்டது. மேலும் என்னுடைய நம்பிக்கை உறுதியானது. இறைவன் எவ்வாறு ஜமாத்திற்கு தியாகம் செய்ததன் காரணத்திற்காக எனக்கு வழங்கினான் என்று எனது ஈமான் உறுதியானது. இவ்விஷயத்தினால் ஜமாத் நிச்சயமாக உண்மையில் உள்ளது என்று நான் புரிகின்றேன் என்று கூறினார். இறைவன் ஈமானை உறுதியாக்குகின்றான். இறைவழியில் நாம் செய்கின்ற தியாகங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் 100,000 கொடுத்தேன், இறைவன் எனக்கு பன்மடங்கு அதிகரித்து கொடுத்து விட்டான். கஜகஸ்தானுடைய நகரம் உக்தாவில் அலி பேக் என்கின்ற ஒரு தூய்மையான நண்பருடைய சம்பவம். சந்தா கொடுப்பதில் முறையாக இருப்பார். ஒவ்வொரு மாதமும் நேரத்திற்கு சந்தா செலுத்தி விடுவார். சில நாட்களாக நிபந்தனத்தின் காரணமாக சந்தா கொடுக்க முடியவில்லை. எதுவன் என்றால் கட்டாய சந்தா மற்றும் வக்ஃபே ஜதீத் வருடம் முடிவிலும் சந்தா செலுத்த முடியவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் ஜும்மா தொழுகைக்கு பிறகு அவரே கூறினார், அதிக கடனாகிவிட்டது, இதன் காரணமாக பேங்க் அக்கௌண்ட்டை மூடிவிட்டது, இதனால் சந்தாவும் செலுத்த முடியவில்லை, இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று துவா செய்கின்றேன். அவர் கூறுகிறார், ஒரு நாள் எந்த கம்பெனியில் நான் பணிபுரிகின்றேனோ அந்த கம்பெனியுடைய அதிகாரி நாங்கள் ஒரு வருடமாக காத்து கொண்டிருந்த அந்த தொகையை போனஸாக கொடுத்தார். இது கிடைப்பதற்கு ஏதுவான எந்த சூழலும் இருந்ததில்லை. எவ்வாறு இருப்பினும் தொகை கிடைத்தது. அல்லாஹ்வுடைய அருளினால் என்னுடைய கடன் அகன்றது. மேலும் சந்தாவை செலுத்தி விட்டேன். அலிபேக் சாய் கூறுகின்றார்கள், இந்த அருள் என்னுடைய சந்தா செலுத்துவதற்காக இருந்தது என்று என்னால் உறுதியாக நம்ப முடியும். அல்லாஹ் தன் மீது கடன் வைத்து கொள்ளாத மற்றும் அசாதாரண ஒரு சம்பவத்தை ஆஸ்திரேலியாவுடைய அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள். பல நாடுகளுடைய சம்பவங்கள் ஒரே போன்ற சம்பவங்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், கோட் கோஸ்ட் உடைய ஒரு நண்பர் அவர் தனது வக்ஃபே ஜதி சந்தாவை 1,000 dollars எழுதியிருந்தார். அமீர் சாஹிப் கூறுகின்றார்கள், இந்த திட்டத்தில் மேற்கொண்டு பொருள் தியாகம் செய்யுங்கள் என்று நான் அவருக்கு கவனம் ஊட்டினேன். பொதுவாக அதிக வளம் பொருந்தியவர் இல்லை, ஆனால் நடுத்தர வளம் பொருந்தியவர் கூட இந்த அளவு தியாகம் செய்வதில்லை. ஆனால் இவர்கள் செய்ததை போன்று சிலர் தியாகம் செய்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஏழைகளை பொறுத்தவரை அவர்களுடைய தரம் இவ்வாறு இருப்பதில்லை, ஆனால் அவ்வாறு இருந்தும் நல்ல தியாகங்கள் செய்கின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் ஜமாத்திற்காக தியாகங்கள் செய்யக்கூடிய நல்ல வாழ்வாதாரத்தை கொண்டவர்களுடைய சம்பவங்களை நான் எடுத்து கூறுகின்றேன். இந்த நண்பர் 1,000 dollars வாக்குறுதி அளித்திருந்தார், அதை செலுத்திவிட்டார். இவரிடம் மேற்கொண்டு தியாகம் செய்யுங்கள் என்று கவனமூட்டப்பட்ட போது இவர் மேற்கொண்டு 6,000 dollars முன்வைத்தார். 6 times அதிகரித்தது. இவ்வாறு மொத்தமாக 7,000 dollars செலுத்தி விட்டார். அடுத்த நாள் இவருக்கு ஒரு ஃபோன் அழைப்பு வந்தது. அவர்கள் கூறுகின்றார், என்னுடைய மனைவிக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து ஒரு ஃபோன் வந்தது. அவர் கூறுகின்றார்கள், நிலுவையில் இருந்த நாங்கள் கேட்டிருந்த இன்சூரன்ஸ் பற்றிய வேலை நடந்து கொண்டிருந்தது. இதனை பற்றி நாங்கள் முன்பு அறிந்திருக்கவில்லை. இதன் விளைவாக எங்களுக்கு 12,000 dollars தொகை ரீஃபண்ட் வடிவில் கிடைத்தது. அந்த நண்பர் கூறுகின்றார், நான் இறைவனுக்கு 6,000 தியாகம் செய்தேன், அவன் 2 நாட்களில் 2 மடங்காக அதிகரித்த தொகையை திருப்பி தந்துவிட்டான். எதிர்பாராத மற்றும் நம்பிக்கை இல்லாத இடத்திலிருந்து திருப்பி தந்துவிட்டான். கினிபசாவுடைய முவலி எதிர்பாராத விதமாக அல்லாவுடைய அருள் பொழிந்த நிகழ்வை பற்றி எழுதுகின்றார். ஒரு தூய்மையான அகமதி அவுசானியா சாஹிப் நாட்டை விட்டு வெளியேறினார். நாட்கள் கடந்த பிறகும் கூட அவருக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை. இதனால் பொருளாதார அழுத்தத்தில் இருந்தார். மனிதன் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது வேலையும் இல்லை, பணமும் இல்லை, அவர் நிலை எப்படி இருக்கும்? அப்பொழுது அவர் கையில் ஏதாவது செல்வம் கிடைத்தால் அது அவருக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கும். அதை தனக்கு செலவு செய்வார். ஆனால் இந்த தூய்மையானவரின் நிலையை பாருங்கள். அந்த நேரத்தில் ஜமாத்திடம் இருந்து சந்தா கேட்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு லெப்பே கூறியவாறு அபுசானியா அல்லாவின் வழியில் இருந்ததை தியாகம் செய்து விட்டார். அப்பொழுது அவரின் சிறப்பான தொகை எதுவும் இருக்கவில்லை. இருந்தது எதுவோ அது அவருக்கு விருப்பமானதாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் அதை அல்லாவின் வழியில் கொடுத்து விட்டான். அப்பொழுது அவரிடம் சிறப்பான தொகை எதுவும் இருக்கவில்லை. இருந்தது எதுவோ அது அவருக்கு விருப்பமானதாக இருந்தது. ஆனால் அவர் அதை அல்லாவின் வழியில் கொடுத்து விட்டார். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் அவருடைய தியாகத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டான். சந்தா செலுத்தி 1 வாரம் கூட கழிந்திருக்கவில்லை. அவர் விண்ணப்பம் கொடுத்திருந்த ஒரு கம்பெனியிலிருந்து அவர்களுக்கு ஃபோன் கால் வந்தது. இன்டர்வியூ இல்லாமல் அவரை வேலையில் அமர்த்தப் போவதாக கூறப்பட்டது. இன்டர்வியூ தேவையில்லை, நீங்கள் உங்களுடைய வேலைக்கு வாருங்கள் என்று கூறப்பட்டது. அபுசானியா சாஹிப் கூறுகின்றார்கள், இது அல்லாவின் வழியில் செய்யப்பட்ட தியாகத்தின் பரக்கத்தாகும். மேலும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவது மற்றும் எதிர்பாராத இடத்தில் இருந்து தருவது என்பது அவனுடைய உதவிக்கான வாக்குறுதியின் செயல் வடிவில் முழுமையடைகின்றது. ரஷ்யாவுடைய முபல்லிக் இன்சார்ஜ் எழுதுகின்றார்கள், இக்ரான் ஜான் சாஹிப் ஒரு கலப்பற்ற நண்பர். அவர்கள் கூறுகின்றார்கள், கடந்த மாதங்களில் அவர் தன்னுடைய சந்தாவை அனுப்பி வைத்தார். மிகவும் உணர்ச்சியுடன் கூறினார், கடந்த 2 மாதங்களாக சந்தா செலுத்த இயலவில்லை, மிகவும் கவலையில் இருந்தேன். இறைவனுடைய வழியில் தியாகம் செய்வதிலிருந்து இழப்புக்குரியவனாக ஆகக்கூடாது என்ற கவலை இருந்தது. இப்பொழுது பாருங்கள், இவர் புதிய அகமதி, நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர். ஆனால் நாம் பொருள் தியாகம் செய்ய வேண்டும் என்று எந்த அளவிற்கு கவலை இருந்தது? ஏனென்றால் இதனால்தான் நம் மீது இறைவனுடைய அருள் இருக்கும் என்று உறுதியான நம்பிக்கை இவர்களுக்கு உள்ளது. அவர் கூறுகின்றார்கள், நான் அதிகமாக துவா செய்து வந்தேன். மக்கள் தங்களுடைய வியாபாரத்துக்காக துவா செய்வார்கள். ஆனால் இவர்களுக்கு செல்வத்தின் கவலை இருந்தது, அதுவும் சந்தா செலுத்த வேண்டும் என்பதற்காக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் கூறுகின்றார்கள், இந்த நற்பேரிலிருந்து பின்தங்கிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வழியில் தியாகம் செய்வதிலிருந்து இழப்பு கூறியவனாகி விடக்கூடாது. இறைவன் எனக்கு உதவ வேண்டும் என்று அதிகமாக துவா செய்து வந்தேன். ஒரு நாள் அலுவலகம் செல்லும் வழியில் நான் சந்தா செலுத்த வேண்டும், என்னுடைய சம்பளம் எனக்கு விரைவாக கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் இறைவனிடம் துவா செய்தேன். அங்குள்ள நிலைமைகள், சம்பளங்களும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் அலுவலகம் சென்ற உடனே எதிர்பாராத விதமாக அன்றே எனக்கு சம்பளம் கிடைத்தது. நான் உடனடியாக என்னுடைய சந்தாவை செலுத்தினேன். நான் தியாகத்தில் இருந்து இழப்புக்குரியவனாகவில்லை என்று இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். இந்தியாவிலிருந்து அங்குள்ள இன்ஸ்பெக்டர் எழுதுகின்றார், ஒரு ஜமாத்தின் ஒரு நண்பரிடம் சென்றார். அவருடைய வக்ஃபே ஜதீத் 16,000 ரூபாய் பாக்கி இருந்தது. அவர் தன்னுடைய ஒரு வேளையில் ஒரு முக்கியமான தவணையை செலுத்த வேண்டியது, அதற்கு இந்த பணத்தை வைத்திருக்கின்றார். நாங்கள் சென்றவுடன் அவர் எங்களிடம், என்னுடைய இஎம்ஐ தவணை செலுத்த வேண்டியது உள்ளது, அதை பார்த்து கொள்கின்றேன், அதுதான் செலுத்த வேண்டும், அதை நான் செலுத்தி விடுகின்றேன். இப்பொழுது என்னுடைய பாக்கி இருக்கின்றது, நீங்கள் என்னிடம் வந்துவிட்டீர்கள், நீங்கள் முதலில் என்னுடைய சந்தா பாக்கியை மேற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அவரிடம், நீங்கள் கஷ்டத்தில் இருக்கின்றீர்கள், இப்போது நீங்கள் பாதி கொடுங்கள், மீதம் பிறகு கொடுத்து விடுங்கள் என்று கூறினோம். அதற்கு அவர் கூறினார், முதலில் இறைவனுக்காக கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் அல்லாஹ் தாலா சிறப்பாக்கி விடுவான் இன்ஷா அல்லாஹ். நான் இறையச்சத்தின்படி செயல்படுகிறேன் என்றால், அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்றால், பிறகு அல்லாஹ் சிறந்த ஏற்பாட்டை செய்வான். பிறகு அவர்கள் ஃபோன் மூலமாக தெரிவித்தார்கள், ஒரு தொகை நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தது, அவருக்கு இவ்வளவு விரைவாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, அது உடனடியாக கிடைத்துவிட்டது. இவ்வாறு சந்தாவின் அருளினால் இறைவன் என்னுடைய அனைத்து பணிகளையும் முழுமையாக்கினான். என்னுடைய ஈமான் அதிகரித்தது. தியாகம் செய்யக்கூடியவர்களுடன் அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்பதை நான் பார்க்கின்றேன். குவாதலூப் என்பது தென் அமெரிக்காவின் ஒரு நாடாகும். அங்கு புதியதாக பயிர் செய்த ஒரு இளைஞர் ஜென்மன்சன், 28 வயதுடையவர். இப்பொழுது மாணவராகவும் இருக்கின்றார். படிப்புடன் பார்ட் டைம் வேலையும் செய்கின்றார். ஏழை நாடாகவும் அவருக்கு வக்ஃபே ஜெதுவுடைய முக்கியத்துவம் மற்றும் அருள்களை பற்றி தெரிவிக்கப்பட்டது. பொதுவாக புதியதாக பயிர் செய்யக்கூடியவர்களுக்கு சந்தாவுடைய பழக்கம் ஏற்படுத்துவதற்காக வக்ஃபே ஜெதீத் மற்றும் தஹரீக் ஜெதீதில் இணைக்க வேண்டும், இதன் பக்கம் கவனம் ஊட்ட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அவருக்கு கூறப்பட்ட போது அவர் கூறினார், இதில் இணைய வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருக்கின்றது, ஆனால் இப்பொழுது என்னிடம் எந்த தொகையும் இல்லை, மேலும் மாதம் எப்படி கழியும் என்பதை பற்றி எனக்கு தெரியாது. கையில் எதுவும் இல்லாத நிலையில், மாதம் எப்படி கழியும் என்பது பற்றி தெரியாத நிலையில் இவ்வாறான விருப்பம் கொள்வது மிகவும் கடினமான பணியாகும். மனிதரிடம் செல்வம் வந்துவிட்டால் முதலில் தனக்கு செலவு செய்வான், ஆனால் நம்பிக்கை கொண்ட பிறகு இந்த மக்களுடைய நடத்தை வித்தியாசமாக உள்ளது. முபல்லிக் அவர்கள் இவரிடம் கூறினார்கள், நீங்கள் மாணவராவீர்கள், அதிகமாக தியாகம் செய்ய தேவையில்லை, தங்களால் எவ்வளவு முடியுமோ 1 அல்லது 2 யூரோ கொடுங்கள், அல்லாஹ் எண்ணத்திற்கு ஏற்றவாறு கொள் கொடுக்கின்றான். அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் மிஷ்னவசிற்கு வந்தார், 160 யூரோ வக்ஃபே ஜெதீத் சந்தாவில் செலுத்திவிட்டார். அவர் கூறினார்கள், கொடுக்க வேண்டும் என்ற எந்த நாள் எண்ணம் கொண்டேனோ அந்த வாரத்திலேயே இறைவன் எனது செல்வத்தில் பரக்கத்தை வழங்கிவிட்டான். நான் பார்ட் டைம் வேலை பார்க்கின்ற இடத்தில் நேரத்திற்கு முன்பாக எனக்கு ஊதியம் கொடுத்து விட்டார்கள், அதிகமாகவும் கொடுத்து விட்டார்கள், காரணம் இல்லாமல் அதிகமாக கொடுத்து விட்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், எதற்காக அதிகமாக கொடுத்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. பிறகு மீண்டும் கூறினார்கள், பிறகு சிறிது நாட்களில் மீண்டும் ஒரு அற்புதம் நடந்தது. 160 யூரோ கொடுத்த அந்நாளில் எனக்கு இன்னும் கூடுதலாக கொடுக்க விருப்பம் இருந்தது, ஆனால் தொகை இல்லை. ஆனால் சந்தா கொடுத்த சில நாட்களுக்கு பிறகு எதிர்பாராத விதமாக அதிகமான தொகை கைவந்தது. நான் ஒரு ட்ரைனிங் சென்டரில் சில தொகை வாங்க வேண்டியது, பல முறை கூறியும் அது எனக்கு கிடைக்கவில்லை, ஆனால் அல்லாஹ் சந்தாவின் பரக்கத்தினால் என்னுடைய அந்த தொகையை கொடுக்க செய்தான். ஆக கூடுதலாக 150 செலுத்தி விட்டார்கள். பசியோடு வாழ்வை கழித்த அந்நிலை எங்கே, 300 யூரோ சந்தா கொடுத்த நிலை எங்கே. இதை போன்றே இன்னும் நிறைய சம்பவங்கள் உள்ளன. சில மக்களுக்கு அசாதாரண முறையில் செல்வங்கள் கிடைத்தன. கிர்கிஸ்தான் ஜமாத்தில் இருந்து யூலியா கோர்னுவா சாஹிபா கூறுகின்றார்கள், நான் பணியாற்றும் இடத்தில் என்னுடைய ஊதியம் உயர சாத்தியம் உள்ளதா என்று அவர்களிடம் கேட்டேன். அவர்கள், என்னிடம் போனஸ் என்கின்ற வகையில் சாத்தியம், ஆனால் போனஸ் எப்பொழுது கிடைக்கும் என்று தெரியவில்லை என்று பதிலளித்தார்கள். எவ்வாறு இருப்பினும் கூறுகின்றார்கள், அக்டோபர் மாதத்தில் சம்பளத்தின் முதல் பகுதி கிடைத்தவுடன் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட செலவு இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் முதலாக என்னுடைய வக்ஃபே ஜெதீத் சந்தாவை செலுத்தினேன். இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் அடையாளமாகும். உண்மையான தியாகம் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் அடையாளமாகும். எந்த பொருளை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ அதை அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யுங்கள். அப்பொழுது இவர்களுக்கு அந்த தொகை மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருந்தது, ஏனென்றால் அதனுடைய தேவையும் இருந்தது, அதிக செலவினங்களும் இருந்தன. ஆனால் இவர்கள் கூறுகின்றார்கள், ஜமாத்திற்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது எல்லாவற்றுக்கும் முதலாக என்னுடைய அவசியமாக இருந்தது. அந்த மாதத்தின் இறுதியிலேயே என்னுடைய சம்பளத்தில் 40% அதிகமானது. இது மட்டுமல்லாமல் வேலையின் தரத்தின் அடிப்படையில் எனக்கு கூடுதலான போனஸும் பெற இயலும். எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது, ஏனென்றால் சம்பளம் இந்த அளவு கூடும் என்று எனக்கு ஒருபோதும் எதிர்பார்ப்பு இருக்கவில்லை. ஒரு நாள் முன்பு செலவினங்கள் கணக்கிட்ட போது நான் உணர்ந்தது என்னவென்றால், எனக்கு தேவைப்பட்ட அளவே சம்பளத்தில் கூடுதலாக கிடைத்தது. நான் முதலில் வக்ஃபே ஜெதீத் சந்தாவை செலுத்திவிட்டேன், ஆனால் இந்த செலவினங்களில் குறைபாடு கூடுதலாக கிடைத்ததை கொண்டு நிவர்த்தி ஆகிவிட்டது. அவர் கூறுகின்றார்கள், நான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றி செலுத்தினேன், எதிர்பாராத விதமாக கிடைத்த இறைவனுடைய இந்த அருள் சந்தாவின் பரக்கத்தினால் ஏற்பட்டது என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. அவர் கூறுகின்றார்கள், நான் இன்னொரு விஷயத்தையும் கூறி விடுகின்றேன். நான் சில நாட்களாக நடத்தி வந்த ஒரு சிறிய தொழில் இருந்தது, ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனால் இவ்வாண்டு நவம்பரில் என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியவுடன் டிசம்பரில் இந்த தொழிலில் என்னுடைய லாபம் 2 மடங்கானது. இதே போன்று இந்தோனேஷியாவுடைய மேண்டுங் ஜமாத்தின் உடைய ஒரு உறுப்பினர் ராமா சாஹிபா இந்தோனேஷியாவுடைய நேஷனல் மீடியாவில் ஃப்ரீ லன்ஸ் ரைட்டராக இருக்கின்றார். எழுத படிக்க தெரிந்த பெண்மணி. அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த பணியின் மூலம்தான் என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து வருகின்றேன். இவ்வருடம் கட்டுரைகள் நிராகரிக்கப்பட்டதினாலும் நூல்கள் குறைவாக விற்கப்பட்டதினாலும் என்னுடைய வக்ஃபே ஜதீத் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற இயலவில்லை. ஆனால் எனக்கு மிகவும் வருத்தம் மற்றும் மன உளைச்சல் ஏற்பட்டது. நான் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய சேகரிப்பில் இருந்து சிறிது பாக்கியை செலுத்தினேன். மேலும் இறைவனுடன் துவா செய்தேன், அல்லாவே, அனைத்தும் உன்னையுடையது, செலவு எவ்வாறு நிவர்த்தியாகும் என்கின்ற எண்ணத்தை என்னுடைய உள்ளத்தில் இருந்து அகற்றிவிடு. நான் இப்பொழுது தொழுது முடித்த பிறகு தொழுகை விரிப்பை மடிக்கக்கூடவில்லை. அதற்குள் ஒரு நண்பருடைய ஃபோன் வந்தது. அவருக்கு அவசரமாக மொழிபெயர்ப்புக்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டது. ஆக அந்த பணி முழுமையான உடன் அந்த நண்பர் எனக்கு ஒரு கவரை தந்தார். அந்த கவரில் எனக்கு வக்ஃபே ஜதீத் வாக்குறுதியை முழுமைப்படுத்த தேவைப்பட்ட அந்த அளவு தொகையே இருந்தது. நான் அப்பொழுது அந்த தொகையை வக்ஃபே ஜதீத் செலுத்திவிட்டேன். பிறகு அல்லாஹ்வுடைய அருள் இவ்வாறு இருந்தது. எனக்கு எடிட்டருடைய செய்தி கிடைத்தது. என்னுடைய புத்தகம் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார்கள். எனக்கு 10 விழுக்காடுக்கு பதிலாக 30 விழுக்காடு ராயல்டி கிடைக்கும். பிறகு இறைவன் என்னுடைய தியாகத்தின் அருளினால் அசாதாரண விலங்கிய என்னுடைய மகன் மெடிக்கல் காலேஜ் சேருவது சுலபமாக இருந்தது. இவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய தனிப்பட்ட அனுபவமாகும். இது என்னுடைய வருமானத்திலிருந்து எல்லாவற்றிற்கும் முதலாக சந்தாக்களுடைய தொகையை நான் செலுத்த தொடங்கியவுடன் இறைவன் என்னுடைய அனைத்து உலக விவகாரங்களையும் தானே கவனித்து கொண்டே செல்கின்றான். இது அல்லாவின் வாக்குறுதியாகும். அல்லாஹ் எவ்வாறு நிறைவேற்றுகின்றான்? சில சம்பவங்களை நான் விட்டு விடுகின்றேன். இப்பொழுது நான் வக்ஃபே ஜதீதின் ஆண்டு அறிக்கையை படித்து விடுகின்றேன். அதாவது ஜமாத்துகளிலிருந்து கிடைக்கப்பட்ட அறிக்கைகள். அந்த அறிக்கைகள் முழுமையாக இல்லை. இன்றைய நிலவரங்களில் குறிப்பாக ஆப்பிரிக்காவுடைய முழு ரிப்போர்ட் வர இயலாது. ஆனால் கிடைத்ததை கூறிவிடுகின்றேன். இது வஃபே ஜதியுடைய 69வது ஆண்டாகும். 68வது ஆண்டு நிறைவடைந்து புதிய ஆண்டு தொடங்கியுள்ளது. அல்லாவின் அருளினால் ஏறத்தாழ 15 மில்லியன் பவுண்ட், இது 14.97 மில்லியன் பவுண்ட் ஆகும். ஏறத்தாழ 15 மில்லியன் பவுண்ட் தொகை மக்களால் தியாகம் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டை விட இந்த தொகை 3 மில்லியன் பவுண்ட் அதிகமாகும். அல்ஹம்துலில்லா. கனடா மற்றும் பிரிட்டன் முதல் மற்றும் இரண்டாம் இடங்களில் உள்ளன. இந்த ஆண்டில் மொத்தமாக பிரிட்டன் முதலிடத்தை பெற்றுள்ளது. ஆனால் கனடா மிகுந்த முயற்சி செய்துள்ளது. அது பிரிட்டனின் மிக அருகில் வந்து சேர்ந்துள்ளது. இந்த ஆண்டு கனடா இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது. மூன்றாம் இடத்தில் ஜெர்மனி, நான்காம் இடத்தில் அமெரிக்கா, ஐந்தாம் இடத்தில் இந்தியா, அதன் பிறகு ஆஸ்திரேலியா, பின்னர் மத்திய கிழக்கின் ஒரு ஜமாத், பின் இந்தோனேஷியா, மீண்டும் மத்திய கிழக்கின் ஒரு ஜமாத், மற்றும் 10ஆம் இடத்தில் பெல்ஜியம் உள்ளது. ஆப்பிரிக்காவின் ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் முதல் 10 ஜமாத்துகள் நாடுகள் அதனுடைய பெயரை தரவரிசைப்படி படிக்கின்றேன். முதலிடத்தில் கானா, அதன் பிறகு மொரிஷியஸ், ஃபுர்கினோஃபாசோ, தன்சானியா, நைஜீரியா, லைபீரியா, கேம்பியா, சிரோலியோன், பெனின் மற்றும் மாலி. அல்லா தாலாவின் அருளால் பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை 15 லட்சத்தை தாண்டியுள்ளது. இதில் அதிக முயற்சி செய்த நாடுகளில் நைஜீரியா, நைஜர், கேம்பியா, கினிபசா, காங்கோ பிரான்ஸ்வில், ஜவரி கோஸ்ட், மத்திய ஆப்பிரிக்காவுடைய காங்கோ கின்ஷாசா குறிப்பிடத்தக்கது. மக்களை இணைப்பதில் அவர்கள் பெரிதும் முயற்சி செய்துள்ளார்கள். மொத்த வசூலின் அடிப்படையில் பிரிட்டின் 10 பெரிய ஜமாத்துகளில் முதலிடத்தில் இஸ்லாமாபாத், இரண்டாம் இடத்தில் ஓஸ்டர் பார்க், மூன்றாம் இடத்தில் ஏஷ், அதன் பின்னர் வால்சல், ஆல்ஷாட் சவுத், பன்ஹம் நார்த், வார்டன், பன்ஹம் சவுத், ஜிலிங்கம், ஆல்டர்ஸ்டாட் நார்த். 5 மண்டலங்களில் முதலிடத்தில் இஸ்லாமாபாத், பைத்துல் ஃபுத்து, பிறகு மஸ்ஜித் ஃபசல், பின்னர் பைத்துல் ஏசான், அதன் பின்னர் வெஸ்டல் மிட்லண்ட்ஸ். அத்வால் பதிவேடு வக்ஃபே ஜதீதில் தனியான கணக்கு இருப்பதால் அதிலும் தரவரிசைகள் உள்ளன. அந்த வரிசையில் முதலிடத்தில் அல்டர்ஷாட் நார்த், வார்டன், ஏஷ், சிம் சவுத், பான்ஹம் சவுத், இஸ்லாமாபாத், ரூஹம்டன் வெல், டன்சன் பார்க், வால்சல். மொத்த தரவரிசையில் இரண்டாம் இடத்தில் கனடா இருந்தது. அந்த அடிப்படையில் கனடாவின் ஜமாத்துகளின் முதலிடத்தில் அதன் பிறகு ஃபீசுல்லேஜ், கெல்கரி, பிரம்டன் வெஸ்ட், வான்கோவர், டொராண்டோ வெஸ்ட், மிசிசாகா, பிரம்டன் ஈஸ்ட் மற்றும் டொராண்டோ. கனடாவின் 10 பெரிய ஜமாத்துகளின் முதலிடத்தில் ஹெமில்டன் முதலிடத்தில், எட்மிட்டன் வெஸ்ட், ஹதிகா அகமது, ஹெமில்டன் மவுண்டன், ஓட்வா வெஸ்ட், ரெஜைனா, ஏர்ட்ரை, இன்ஸ்ஃபெல், வுட்ரியல், சட்பரி. அத்வால் பதிவேட்டில் முதலிடத்தில் வான், பின்னர் டொராண்டோ வெஸ்ட், பீஸ் வில்லேஜ், கேல்கரி, பிரம்டன் வெஸ்ட், பிரம்டன் ஈஸ்ட், வான்கோவர், பிசிசாகா, டொராண்டோ. ஜமாத்துகளில் அத்வால் பதிவேட்டில் சிறப்பாக குறிப்பிடத்தக்கவை ஹதிகா அகமது முதலிடத்தில், லண்டன் சவுத், ஹெமில்டன், அங்கு கனடாவிலும் ஒரு லண்டன் உள்ளது, ஹெமில்டன் மூன்றாம் இடத்தில், அதன் பிறகு இன்ஸ்ஃபெல், மான்ட்ரியல் வெஸ்ட், பைத்துல் ஏசான், சஸ்குட்டன் வெஸ்ட், சவுத் வெஸ்ட், டர்ஹம் ஈஸ்ட், வுட்ஸ்டாக், எஃப்ஸ்போர்ட், பெனிங்டன். ஜெர்மனியில் 5 உள்ளூர் ஜமாத்துகள் உள்ளன. அவற்றில் முதலிடத்தில் ஹெம்க்வர்க், இரண்டாம் இடத்தில் ஃப்ராங்க்ஃபர்ட், அதன் பிறகு வெஸ்பாடன், ரீட்ஸ் மற்றும் கிராஸ் கெராவ். முன்னதாக 5 உள்ளூர் அமாரத்துகள் இருந்தன. தற்போது 10 உள்ளூர் ஜமாத்துகள் உள்ளன. அவை ரோட்காவ், நிடா, நோயோவிட், ரோட்மார்க், வாயின்கார்டன், புரோலன்ஸ்ஹாம், பெர்லின், கோப்லன்ஸ், மேதியாபாத், வினன்பர்க். அத்வால் பதிவேட்டில் உள்ள 5 மண்டலங்களில் முதலிடத்தில் வெஸ்பாடன், அதன் பிறகு ஹெம்பார்க், பின்னர் ஹெசன் சவுத், ஈஸ்ட் மன்ஹாம், வெஸ்ட் பாலன். அமெரிக்காவின் 10 ஜமாத்துகளில் முதலிடத்தில் நார்த் வெர்ஜீனியா, பிறகு மெரிலாண்ட், பின்னர் லாஸ் ஏஞ்சல்ஸ், சிகாகோ, சியட்டல், சிலிகான் வேலி, டெல்லஸ், ரெட்ராய்ட், சவுத் வெர்ஜீனியா, ஜார்ஜியா, கரோலினா. அத்வால் பதிவேட்டில் முதலிடத்தில் மெரிலாண்ட், பிறகு ஆல்பானில் லாஸ் ஏஞ்சலஸ், நார்த் வெர்ஜீனியா, சியட்டல், சிகாகோ, ஜார்ஜியா, கரோலினா, டெல்லஸ், அஷ்காஸ், ஹூஸ்டன். பாகிஸ்தானுக்கும் ஒரு நிலை உள்ளது. மொத்தமாக தரவரிசையை பார்க்கும்போது பாகிஸ்தான் 5 இடத்தில் வருகின்றது. அங்கு பணத்தின் மதிப்பு குறைந்துவிட்டது. இருந்தபோதிலும், அனுகூலமற்ற சூழ்நிலைகள் இருந்தபோதிலும், அல்லாவின் அருளால் பாகிஸ்தானில் தியாகங்களின் தரம் மிக உயர்ந்தது. பாகிஸ்தான் முதலிடத்தில் லாகூர், இரண்டாம் இடத்தில் ரபுவா, மூன்றாம் இடத்தில் கராச்சி. மேலும் சந்தா கொடுப்பவர்களின் மாவட்ட தரவரிசையில் முதலிடத்தில் இஸ்லாமாபாத், ஃபைசலாபாத், ராவல்பண்டி, குஜராத், சர்கோதா, உமர்கோட், முல்தான், நரோவால், மீர்பூர் காஸ், டோரா காசி ஹான், டேரா காசி ஹான். முதல் 10 ஜமாத்திகளில் முதலிடத்தில் இஸ்லாமாபாத் சிட்டி, பிறகு டவுன்ஷிப் லாகூர், டிஃபென்ஸ் லாகூர், தாரோசிக்கல் லாகூர், சமானாபாத் லாகூர், அல்லாமா இக்பால் டவுன் லாகூர், பைத்துல் ஃபசல் ஃபைசலாபாத், முகல்புரா லாகூர், முல்தான் நகரம், டெல்லி கேட் லாகூர். பாகிஸ்தான் அத்வால் பதிவேட்டில் ஜமாத்துகளில் முதலிடத்தில் லாகூர், இரண்டாம் இடத்தில் ரபுவா, மூன்றாம் இடத்தில் கராய்ச்சி. மேலும் மாவட்டங்களின் தரவரிசையில் இவ்வாறு உள்ளது. முதலிடத்தில் இஸ்லாமாபாத், ஃபைசலாபாத், நரோவா, ராவல்பண்டி, உமர்கோட், சர்கோதா, குஜராத், மீர்பூர், காசியா, லையா, டொபாடேக் சிங். இந்தியாவின் தரவரிசையை பார்க்கும்போது மாநிலங்களின் அடிப்படையில் கேரளா முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாடு, ஜம்மு காஷ்மீர், தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிஷா, பஞ்சாப், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம். ஜமாத்துகளில் முதல் 10 இடங்களில் முதலிடத்தில் கோயம்புத்தூர், பிறகு ஹைதராபாத், காதியான், காலிகட், மேலப்பாளையம், பெங்களூர், மஞ்சேரி, கொல்கத்தா, கேரங் மற்றும் கருளை. ஆஸ்திரேலியாவின் 10 ஜமாத்துகள் மெல்போர்ன், லாங், வாரன், மார்ஸ்டன் பார்க், கேசில் ஹில், மெல்போர்ன் பேரிக், மெல்போர்ன் கிளைடு, பென்ரித், மெல்போர்ன் வெஸ்ட், லோகன் ஈஸ்ட், மெல்போர்ன் ஈஸ்ட். அவர்களுடைய ஜமாத்துகள் இவையாகும். மெல்போர்ன், லாங், வாரன், மார்ஸ்டன் பார்க், கேசில் ஹில், மெல்போர்ன் பேரிக், மெல்போர்ன் கிளைடு, பென்ரித், மெல்போர்ன் ஈஸ்ட், பெர்த், மெல்போர்ன் வெஸ்ட், அட்லைட் வெஸ்ட். அத்வால் பதிவேட்டு இவர்களின் தரவரிசை முதலிடத்தில் லோகன் ஈஸ்ட், பிறகு மெல்போர்ன், லாங், வாரன், அட்லைட் சவுத், மெல்போர்ன் வெஸ்ட், லோகன் வெஸ்ட், மெல்போர்ன் பெர்விக், காசில் ஹில், லிம்டன், பென்ரித். அல்லா தாலா இந்த தியாகம் செய்த அனைவரின் செல்வங்களிலும் ஆன்மாக்களிலும் அளவற்ற பறக்கத்தையில் வழங்குவானாக. நான் ஏன் பெயர்களை வாசிக்கிறேன் என்றால், சில ஜமாத்துகள் எங்களுடைய தரவரிசை என்ன என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். எனவே வழக்கத்தின்படி வாசிக்கப்படுகின்றன. அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், கருமித்தனமும் ஈமானும் ஒரு உள்ளத்தில் ஒன்றிணைய முடியாது என்பதை உறுதியாக கூறுகின்றேன். எந்த மனிதர் உண்மையான உள்ளத்துடன் இறைவன் மீது நம்பிக்கை கொள்வாரோ அவர் தன்னிடம் பெட்டியில் இருக்கின்ற செல்வத்தை மட்டும் தனது செல்வமாக கருத மாட்டார். மாறாக இறைவனுடைய அனைத்து கருவூலகங்களையும் தன்னுடைய கருவூலமாக கருதுவார். அவரிடமிருந்து கருமித்தனம் அகன்று விடுகின்றது. எவ்வாறு ஒளியினால் இருள் அகலுமோ அவ்வாறு அகன்று விடுகின்றது. எனவே இது அல்லாஹ்வுடைய சிறப்பான அருளாகும். எவ்வாறு அல்லாஹ் மக்களுக்கு வழங்குகின்றான் என்பதை நாம் அனுபவித்து இருக்கிறோம். ஏனென்றால் அல்லாவிடமே அனைத்து கருவூலகங்களும் இருக்கின்றன என்று அவர்கள் அறிகின்றார்கள். ஹதீஸிலும் வருகின்றது, அல்லாவிடமே அனைத்து கருவூலங்களும் இருக்கின்றன, அவன் மறுமையில் அவர்களுக்கு வழங்குவான். இன்னும் சொல்வதென்றால் இம்மையிலும் வழங்கி கொண்டே செல்வான். இதையே இறைவன் திருக்குறானிலும் கூறியுள்ளான். அல்லாஹ் நமக்கு எவ்வாறு வழங்குகின்றான் என்று மனிதன் வியப்படுகின்றான். மக்கள் இதை அனுபவித்து அறிகிறார்கள். சில சம்பவங்களையும் நான் கூறியுள்ளேன். அல்லாஹ் நமக்கு பொருள் தியாகத்திற்கான நல்வாய்ப்பு வழங்குவதுடன் நம்முடைய ஈமானையும் நம்பிக்கையும் அதிகரித்து கொண்டே செல்வானாக.
அல்ஹம்துலில்லாஹ் ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.